Mama listened to the only one. Only the one was in her heart. She was merged into the love for the one. And even impossible became possible.
Man ki aankhon se har pal hi tujhko dekhun. Man ki aankhon se har pal hi tujhko dekhun. Baba khade hai paas mere, dil se duaen mango. Baba mere, baba mere, baba mere, baba mere.
मन में मुझे वर्षा करना है और पुरुषार्थ करना है, मांगना नहीं है कुछ भी. आशीर्वाद या शक्ति मांगी नहीं जाती है. क्यों? कि बाप तो अच्छी तरह से समझाते हैं कि याद में रहने से तुमको शक्ति मिलेगी. ऐसे बाबा तो कोई है नहीं. अच्छा, कृपा पढ़ेंगे, योग रखेंगे, अच्छे तरह से धारण करेंगे तो जैसे आपने ऊपर कृपा कर दिया.
உண்டு 11 2014 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, உங்கள் மீது முழு கவனம் செலுத்துங்கள். நீங்கள் சட்டத்திற்கு மாறாக எந்த செயலையும் செய்யக்கூடாது. ஸ்ரீமத்திற்கு கீழ்ப்படியாவிட்டால் நீங்கள் வீழ்ந்து விடுவீர்கள். இனிய குழந்தைகளே, உங்கள் மீது முழு கவனம் செலுத்துங்கள். நீங்கள் சட்டத்திற்கு மாறாக எந்த செயலையும் செய்யக்கூடாது. ஸ்ரீமத்திற்கு கீழ்படியாவிட்டால் நீங்கள் வீழ்ந்து விடுவீர்கள். ஒரு பல்கோடீஸ்வரர் ஆகுவதற்கு நீங்கள் என்ன முன்னெச்சரிக்கையை எடுக்க வேண்டும்? ஒரு பல்கோடீஸ்வரர் ஆகுவதற்கு நீங்கள் என்ன முன்னெச்சரிக்கையை எடுக்க வேண்டும்? எப்போதும் இந்த கவனம் இருக்கட்டும். நான் எந்த செயல்களையும் செய்தாலும் என்னை பார்ப்பவர்களும் அவ்வாறே செய்வார்கள். நீங்கள் எந்த போலியான அகங்காரத்தையும் கொண்டிருக்கக்கூடாது. நீங்கள் என்றுமே முரளியை தவறவிடக்கூடாது. உங்கள் எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்களில் கவனமாக இருங்கள். உங்கள் கண்கள் உங்களை ஏமாற்றக்கூடாது. அப்போது உங்களால் பல்கோடி வருமானத்தை ஈட்டக்கூடியதாக இருக்கும். இதனை அடைவதற்கு அகநோக்கில் நிலைத்திருந்து தந்தையை நினைவு செய்வதுடன் பாவ செயல்கள் அனைத்திலிருந்தும் பாதுகாப்பாக இருங்கள். தாரணைக்கான சாராம்சம். ஒன்று, நீங்கள் ஒவ்வொரு செயலையும் தந்தையின் அறிவுறுத்தலுக்கேற்ப செய்ய வேண்டும். நீங்கள் ஒருபோதும் ஸ்ரீமத்திற்கு கீழ்படியாது இருக்கக்கூடாது. அப்பொழுதே நீங்கள் எதையுமே கேட்காமல் உங்கள் ஆசைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்படும். டிரான்ஸில் அல்லது காட்சிகள் காண வேண்டும் என்ற ஆசையை நீங்கள் கொண்டிருக்கக்கூடாது. ஆசைகள் என்றால் என்னவென்றே அறியாதவர்களாக இருங்கள். 2, நீங்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்து அரட்டை அடிக்கக்கூடாது. அகநோக்கில் இருந்தவாறு உங்களை சோதித்து பாருங்கள், எவ்வளவு நேரத்துக்கு நான் பாபாவின் நினைவில் இருக்கிறேன், நான் இந்த ஞானத்தை கடைகின்றேனா. ஆசீர்வாதம். தைரியம், ஊக்கம், உற்சாகம் என்ற இறக்கைகளினால் பறக்கும் ஸ்திதியில் பறந்திடும் ஒரு தீவிர முயற்சியாளர் ஆகுவீர்களாக. தைரியம், ஊக்கம், உற்சாகம் என்ற இறக்கைகளினால் பறக்கும் ஸ்திதியில் பறந்திடும் ஒரு தீவிர முயற்சியாளர் ஆகுவீர்களாக. பறக்கும் ஸ்திதியில் 2 இறக்கைகள் உள்ளன, தைரியம், ஊக்கம், உற்சாகம். எந்த ஒரு பணியிலும் வெற்றி அடைவதற்கு தைரியம், ஊக்கம், உற்சாகத்தை கொண்டிருப்பது முற்றிலும் அவசியமாகும். ஊக்கம், உற்சாகம் இல்லாவிடின் களைப்பு இருக்கும். களைப்படைந்தவர்களால் ஒருபோதும் வெற்றி அடைய முடியாது. இந்நேரத்தில் பறக்கும் ஸ்திதி இல்லாது உங்களால் உங்கள் இலக்கை அடைய முடியாது. ஏனெனில் முயற்சி ஒரு பிறவிக்கானது, ஆனால் பெறுபேறானது 21 பிறவிகளுக்கு அன்றி முழு சக்கரத்திற்கும் ஆகும். உங்கள் விழிப்புணர்வில் நேரத்தின் முக்கியத்துவத்தை வைத்திருக்கும் பொழுது உங்கள் முயற்சி இயல்பாகவே தீவிரமாகிவிடும். ஸ்லோகம். அனைவருடைய மனதின் ஆசைகளையும் பூர்த்தி செய்பவர்களே காமதேனு ஆவார்கள். அனைவரின் ஆசைகளை பூர்த்தி செய்யும் பசு. அனைவருடைய மனதின் ஆசைகளை பூர்த்தி செய்பவர்களே காமதேனு ஆவார்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார், நீங்கள் இங்கு அமர்ந்திருக்கும் போது உங்கள் புத்தியில் அந்த ஒரே ஒருவரே உங்கள் பாபாவும் எங்கள் ஆசிரியரும் எங்கள் சத்குருவும் ஆவார் என்ற எண்ணம் நிச்சயமாக இருக்க வேண்டும். நீங்கள் பாபாவை நினைவு செய்வதன் மூலம் தூய்மையாகுவதுடன் தூய்மையான உலகிற்கு செல்வீர்கள் என்பதையும் நீங்கள் உணர்கிறீர்கள். நீங்கள் தூய உலகிலிருந்து இறங்கி வருகிறீர்கள் என்பதையும் பாபா விளங்கப்படுத்தியுள்ளார். அது தூய உலகம் என்று அழைக்கப்படுகிறது. பின்னர் நீங்கள் சத்தோப்ரதான் ஸ்திதியிலிருந்து சத்தோ ரஜோ தமோ ஸ்திதிகளுக்கூடாக செல்கிறீர்கள். நீங்கள் வீழ்ந்து விட்டீர்கள் என்பதை இப்போது புரிந்து கொள்கிறீர்கள். அதாவது நீங்கள் விலை மாதர் இல்லத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் சங்கம யுகத்தில் இருந்தாலும் ஞானத்தின் மூலம் நீங்கள் இந்த உலகை கடந்து விட்டீர்கள் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் சிவபாபாவை நினைவு செய்து கொண்டிருந்தால் சிவபாபா சிவாலயம் சிவனின் ஆலயம் வெகு தூரத்தில் இருக்காது. நீங்கள் சிவபாபாவை நினைவு செய்து கொண்டிருந்தால் சிவாலயம் வெகு தூரத்தில் இருக்காது. நீங்கள் சிவபாபாவை நினைவு செய்யாவிட்டால் சிவாலயம் வெகு தூரத்திலேயே இருக்கும். நீங்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டியிருந்தால் தூர விலகியிருப்பீர்கள். ஆகவே தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு அதிக சிரமத்தை கொடுப்பதில்லை. முதலாவதாக அவர் மீண்டும் மீண்டும் கூறுகிறார், உங்கள் எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்களில் நீங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும். அந்த பௌதீக கண்கள் உங்களை அதிகளவு ஏமாற்றலாம். நீங்கள் அவற்றை இட்டு அதிக கவனம் செலுத்த வேண்டும். டிரான்ஸ் என்பது யோகத்திலிருந்து முற்றாக வேறுபட்டது என்பதை தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். யோகம் என்றால் நினைவு ஆகும். நீங்கள் உங்கள் கண்களை திறந்தவாறே நினைவு செய்யலாம். டிரான்ஸ் யோகம் அல்ல. நீங்கள் போக் படைக்கும் போது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வழிகாட்டல்களுக்கு ஏற்ப நீங்கள் மேலே செல்ல வேண்டும். அதில் மாயை அதிகளவு தலையிடுகிறார். மாயை உங்களை துன்புறுத்தி உங்கள் மூக்கை பிடிக்கும் அளவிற்கு இருக்கிறார். தந்தை எவ்வளவு சக்தி வாய்ந்தவரோ அவ்வாறே மாயையும் மிகவும் சக்தி வாய்ந்தவர். அவள் மிகவும் சக்தி வாய்ந்தவள். முழு உலகையும் விலை மாதர் இல்லத்திற்கு தள்ளிவிட்டார். ஆகவே நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்கள் தந்தையை மிக சரியாகவும் ஒழுங்கு முறையுடனும் நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் சட்டத்திற்கு விரோதமாக ஏதாவது செயல்களை செய்தால் அவள் உங்களை முற்றாக வீழ்த்தி விடுகிறாள். நீங்கள் டிரான்ஸ் போன்றவற்றில் எந்த ஆசையையும் கொண்டிருக்கக்கூடாது. ஆசைகள் என்றால் என்னவென்றே அறியாதவர்களாகுங்கள். நீங்கள் தந்தையின் வழிகாட்டல்களை பின்பற்றினால் உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நீங்கள் கேட்காமலேயே பூர்த்தி செய்யப்படும். அவருடைய அறிவுறுத்தல்களை பின்பற்றாது தவறான பாதையில் சென்றார் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு பதிலாக நீங்கள் நரகத்தில் வீழ்ந்து விடுவீர்கள். முதலை யானையை விழுங்கியது நினைவு கூறப்படுகிறது. இந்த ஞான பாதையை பலருக்கு கொடுத்து போக் படைத்தவர்களும் இன்று இங்கு இல்லை. அவர்களின் முறைகேடான நடத்தையினால் அவர்கள் முற்றாக மாயையின் ஆதிக்கத்திற்கு உள்ளாகிவிட்டார்கள். தேவர்கள் ஆகிக் கொண்டிருக்கையில் அவர்கள் அசுரர்களாகிவிட்டார்கள். மிக சிறந்த முயற்சி செய்து தேவர்களாகுபவர்கள் அசுரர்கள் போலாகி அசுர குணம் உடையவர்களுடன் வாழ்கின்றார்கள் என்பது பாபாவிற்கு தெரியும். அவர்கள் துரோகிகள் ஆகிவிட்டார்கள். பாபாவிற்கு உரியவர்களாகி பின்னர் மாயைக்கு உரியவர்களானவர்களே துரோகிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். நீங்கள் உங்கள் மீது கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் ஸ்ரீமத்திற்கு கீழ்ப்படியாவிட்டால் வீழ்ந்து விடுவீர்கள். அதனை உணரவும் மாட்டீர்கள். தந்தை குழந்தைகளாகிய உங்களை எச்சரிப்பதுடன் உங்கள் நடத்தை உங்கள் ஆள் நரகத்திற்கு அழைத்து செல்வதாக இருக்கக்கூடாது என்றும் கூறுகிறார். பல சகோதரர்கள் தங்களுக்கிடையே நிர்வாக சபைகளை உருவாக்கி ஸ்ரீமத்தை பின்பற்றாது அனைத்தையும் செய்தால் அவசேவை செய்கிறார்கள் என்று பாபா நேற்று விளங்கப்படுத்தினார். ஸ்ரீமத்தின்றி நீங்கள் எதனை செய்தாலும் தொடர்ந்து நீங்கள் விழுந்து விடுவீர்கள். ஆரம்பத்தில் பாபா தாய்மார்களை கொண்ட நிர்வாக சபை ஒன்றை உருவாக்கினார். ஏனெனில் தாய்மார்களிடமே அமிர்த கலசம் கொடுக்கப்பட்டது. தாய்மார்களுக்கு வந்தனங்கள் என்பது நினைவு கூறப்படுகிறது. சகோதரர்கள் நிர்வாக சபைகளை உருவாக்கினாலும் சகோதரர்களுக்கு வந்தனங்கள் என்று கூறப்படுவதில்லை. நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றவில்லை என்ற மாயையின் வலையில் அகப்பட்டுக் கொள்வீர்கள். பாபா தாய்மார்களை கொண்ட நிர்வாக சபை கமிட்டி ஒன்றை உருவாக்கி அனைத்தையும் அவர்களிடம் ஒப்படைத்துள்ளார். பொதுவாக பெண்கள் அன்றி ஆண்களே கடன் தீர்க்க வகையற்ற பேங்க்ராப்சி நிலையை ஏற்படுத்துகிறார்கள். அதனாலேயே தந்தை கலசத்தை தாய்மார்களிடம் கொடுத்துள்ளார். இந்த ஞான பாதையில் தாய்மார்களும் கடன் தீர்க்க வகையற்ற நிலையை அடையலாம். பல்கோடி மடங்கு பாக்கியசாலியாக கூடியவர்களும் மாயையால் தோற்கடிக்கப்பட்டு கடன் தீர்க்க வகையற்ற நிலையை அடையலாம். அங்கு ஆண் பெண் இருவரும் கடன் தீர்க்க வகையற்ற நிலையை அடையலாம். அவர்கள் கடனை தீர்க்க வகையற்றவராகிறார்கள். பலர் தோற்கடிக்கப்பட்டு விலகி சென்று விடுகிறார்கள். அவர்கள் கடன் தீர்க்க வகையற்ற நிலையை அடைந்து விட்டார்கள் என்பதே அதன் அர்த்தமாகும். பாரத மக்கள் முற்றாக கடன் தீர்க்க வகையற்ற நிலையை அடைந்து விட்டார்கள் என்று பாபா விளங்கப்படுத்துகிறார். மாயை மிகவும் சக்தி வாய்ந்தவள். மக்கள் தாங்கள் எவ்வாறு இருந்தோம் என்பதையும் எவ்வாறு தாங்கள் முற்றாக வீழ்ந்து விட்டோம் என்பதையும் புரிந்து கொள்ள முடியாது இருக்கிறார்கள். இங்கும் உங்களில் சிலர் ஏறும் பொழுதும் ஸ்ரீமத்தை மறந்து உங்கள் சொந்த வழிகாட்டல்களை பின்பற்றி பின்னர் கடன் தீர்க்க வகையற்ற நிலையை அடைகிறீர்கள். அந்த மக்கள் கடன் தீர்க்க வகையற்ற நிலையை அடைந்த பின்னர் 5 முதல் 7 வருடங்களில் அதிலிருந்து மீண்டு விடலாம். ஆனால் இங்கு நீங்கள் 84 பிறவிகளுக்கு கடன் தீர்க்க வகையற்ற நிலையை அடைகிறீர்கள். அப்போது உங்களால் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெற முடியாது. நீங்கள் தொடர்ந்து கடன் தீர்க்க வகையற்ற நிலையை அடைகிறீர்கள். பாபாவிடம் புகைப்படங்கள் இருந்தால் அவர் உங்களுக்கு காட்டுவார், பாபா உங்களுக்கு கூறுகின்றவை முற்றிலும் சரியானவை என்று நீங்கள் கூறுவீர்கள். இவர் ஒரு சிறந்த மகாராத்தியாக இருந்து பலரை ஈடேற்றினார். இன்று அவர் இங்கு இல்லை, ஆனால் அவர் கடன் தீர்க்க வகையற்ற நிலையை அடைந்து விட்டார். பேங்க்ராப்ட் பாபா மீண்டும் மீண்டும் குழந்தைகளாகிய உங்களை எச்சரிக்கை செய்கிறார். உங்களுடைய சொந்த வழிகாட்டல்களுக்கு ஏற்ப நீங்கள் நிர்வாக சபைகள் கமிட்டி போன்றவற்றை அமைப்பதால் எவ்வித லாபமும் இல்லை. இப்போது நாள் முழுவதும் நீங்கள் சந்திக்கும் போதெல்லாம் இவர் இதனை செய்கிறார் அவர் அதனை செய்கிறார் என்று அரட்டை அடிப்பீர்கள். உங்கள் புத்தியின் யோகம் தந்தையுடன் மாத்திரம் இருக்கும் போதே நீங்கள் சத்துவப்பிரதான் ஆகுவீர்கள். தந்தைக்கு சொந்தமானவர் ஆகிய பின்னர் உங்கள் யோகம் அவருடன் தொடர்பு படவில்லை என்றால் நீங்கள் தொடர்ந்து வீழ்வீர்கள். உங்களுடைய தொடர்பு துண்டிக்கப்படுகிறது. உங்கள் தொடர்பு துண்டிக்கப்பட்டால் நீங்கள் பயப்பட்டு மாயை ஏன் இவ்வளவு துன்பத்தை கொடுக்கிறாள் என்று கேள்வி எழுப்பக்கூடாது. நீங்கள் மீண்டும் தந்தையுடன் தொடர்பு ஏற்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். அவ்வாறில்லாவிட்டால் உங்கள் மின்கலத்திற்கு எவ்வாறு சக்தியேற்றப்படும்? பாவ செயல்கள் ஏதாவது இருந்தால் மின்கலத்தின் சக்தி இல்லாமல் போய்விடும். ஆரம்பத்தில் பலர் வந்து பாபாவிற்கு சொந்தமானவர்களாக இருந்தார்கள். அவர்கள் பக்தியில் இணைந்து கொண்டார்கள். இன்று அவர்கள் எங்கே? அவர்கள் பழைய உலகை நினைவு செய்ததால் வீழ்ந்து விட்டார்கள். தந்தை கூறுகிறார், எல்லையற்ற ஆர்வமின்மையை கொண்டிருப்பதற்கு உங்களை நான் இப்பொழுது தூண்டுகிறேன். உங்கள் இதயம் இந்த பழைய உலகில் பற்றை கொண்டிருக்க அனுமதிக்காதீர்கள். உங்கள் இதயம் சொர்க்கத்துடன் இணைந்திருக்கட்டும். நீங்கள் லக்ஷ்மி நாராயணன் போன்று ஆகுவதற்கு விரும்பினால் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். உங்கள் புத்தியின் யோகம் ஒரேயொரு தந்தையுடன் இருக்க வேண்டும். அத்துடன் பழைய உலகில் ஆர்வமின்மையும் இருக்க வேண்டும். சந்தோஷ தாமத்தையும் அமைதி தாமத்தையும் நினைவு செய்யுங்கள். நீங்கள் நடந்தும் உலாவி திரியும் போது உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். இது முற்றிலும் இலகுவானதாகும். நீங்கள் சாதாரண மனிதனிலிருந்து நாராயணனாக மாறுவதற்காக இங்கு வந்துள்ளீர்கள். திரும்பி செல்லும் நேரம் இதுவாகையால் அவர்கள் தமோ பிரதானிலிருந்து சத்தோ பிரதானாக வேண்டும் என்று நீங்கள் அனைவருக்கும் கூறுங்கள். உலகின் வரலாறும் புவியியலும் மீண்டும் இடம்பெறுகிறது. நரகம் சொர்க்கமாகிறது, சொர்க்கம் நரகமாகிறது என்பதே அதன் அர்த்தமாகும். இந்த சக்கரம் தொடர்ந்து சுழல்கிறது. தந்தை கூறுகிறார், நீங்கள் இங்கு அமர்ந்திருக்கும் போது சுயதரிசன சக்கரத்தை சுழற்றுபவர்கள் சுயதரிசன சக்கரதாரி ஆகுங்கள். நீங்கள் பல தடவைகள் சக்கரத்தை சுற்றி வந்தீர்கள் என்ற நினைவில் அமர்ந்திருங்கள். இப்போது நீங்கள் மீண்டும் ஒரு தடவை தேவர்கள் ஆகுகிறீர்கள். உலகிலுள்ள எவரும் இதன் மகிமையை புரிந்து கொள்ள மாட்டார்கள். தேவர்களிடம் இந்த ஞானம் இல்லை. எவ்வாறாயினும் அவர்கள் தூய்மையானவர்கள். அவர்களிடம் ஞானம் இல்லாததால் அவர்களால் சங்கை ஊத முடியாது. அவர்கள் தூய்மையானவர்கள் என்பதால் இந்த அடையாளங்களை அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தேவையில்லை. இருவரும் ஒன்றாக இருக்கும் போதே அடையாளங்கள் கொடுக்கப்படுகின்றன. உங்களுக்கும் இந்த அடையாளங்கள் கொடுக்கப்படுவதில்லை. ஏனெனில் இன்று நீங்கள் தேவர்களாகுகிறீர்கள், நாளை நீங்கள் அசுரர்களாகுகிறீர்கள். தந்தை உங்களை தேவர்களாக்குகிறார், மாயை உங்களை அசுரர்களாக்குகிறார். தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்தும் போது உங்களுடைய ஸ்திதி உண்மையில் வீழ்ந்து விட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பல அபாக்கியசாலிகள் சிவபாபாவின் பொக்கிஷ களஞ்சியத்திற்கு கொடுத்தார்கள். ஆனால் பின்னர் அவர்கள் அவற்றை கேட்டு வாங்கி அசுரர்களாகிவிட்டார்கள். யோகம் இல்லாததாலேயே இவ்வாறு ஏற்பட்டது. யோகத்தின் மூலமே உங்களால் தூய்மையாக முடியும். பாபா வந்து எங்களை தூய்மையற்றவர்களிலிருந்து தூய்மையானவர்களாக மாற்றுங்கள், அப்போது எங்களால் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் என்று நீங்கள் கூவி அழைத்தீர்கள். நீங்கள் நினைவு யாத்திரையில் இருக்கிறீர்கள். அதனால் நீங்கள் தூய்மையாகி ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெறலாம். சிறிதளவு ஞானத்தை செவிமடுத்த பின்னர் மரணித்தவர்கள் அவர்கள் என்ன அந்தஸ்தை கோரினாலும் நிச்சயமாக அவர்கள் சிவாலயத்திற்கு, சிவனின் ஆலயத்திற்கு சொர்க்கத்திற்கு செல்வார்கள். அவர்கள் நினைவு செய்ததும் நிச்சயமாக சொர்க்கத்திற்கு செல்வார்கள். ஆனால் அவர்களால் உயர்ந்த அந்தஸ்தை பெற முடியாது. சொர்க்கம் என்ற பெயரை கேட்டதும் நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும். சித்தி அடையாது சத பெருமதியான அந்தஸ்தை பெறுவதை இட்டு நீங்கள் சந்தோஷப்படக்கூடாது. நீங்கள் அங்கே ஒரு வேலைக்காரன் என்ற உணர்வு நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். இறுதியில் நீங்கள் என்னவாக ஆகப் போகிறீர்கள் என்ற காட்சி கிடைப்பதுடன் நீங்கள் என்ன பாவ செயல்களை செய்ததால் அந்த நிலையை உங்களுக்கு உண்டானதென்றும் ஏன் நீங்கள் ஒரு சக்கரவர்த்தினியாகவில்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். ஒவ்வொரு படியிலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பதன் மூலம் நீங்கள் பல்கோடீஸ்வரராகலாம். ஆலயங்களில் தேவர்களின் விக்கிரகங்கள் தாமரையின் அடையாளத்துடன் காட்டப்பட்டுள்ளது. அந்தஸ்தில் நிச்சயமாக அந்தஸ்தில் வித்தியாசம் உள்ளது. இன்றுள்ள ராஜ்யம் தற்காலிகமானது என்ற போதிலும் அதிகளவு பகட்டு உள்ளது. அவர்கள் எப்போதும் அரசர்களாக இருக்க மாட்டார்கள். ஆகவே தந்தை கூறுகிறார், நீங்கள் லட்சுமி நாராயணன் போன்று ஆகுவதற்கு விரும்பினால் அதற்கேற்ப முயற்சி செய்ய வேண்டும். எத்தனை பேருக்கு நீங்கள் நன்மை செய்திருக்கிறீர்கள்? எவ்வளவு நேரத்துக்கு நீங்கள் அகநோக்கிலிருந்து பாபாவை நினைவு செய்கிறீர்கள்? இப்போது நாங்கள் எங்கள் இனிய வீட்டிற்கு திரும்பிச் செல்ல வேண்டும். பின்னர் நாங்கள் சந்தோஷ தாமத்திற்கு இறங்கி வருவோம். இந்த ஞானம் அனைத்தையும் நீங்கள் உள்ளூர கடைய வேண்டும். தந்தையிடம் ஞானம் யோகம் இரண்டும் உள்ளன. நீங்களும் இவை இரண்டையும் உங்களில் கொண்டிருக்க வேண்டும். சிவபாபா உங்களுக்கு கற்பிக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். ஆகவே இது ஞானமும் நினைவுமாகும். ஞானம் யோகமும் இணைந்துள்ளன. நீங்கள் யோகத்தில் அமர்ந்திருந்து தொடர்ந்து பாபாவின் நினைவில் இருந்தால் ஞானம் மறக்கப்பட்டு விடும் என்று இருக்கக்கூடாது. தந்தை யோகத்தை உங்களுக்கு கற்பிக்கும் போது அவர் ஞானத்தை மறந்து விடுகிறாரா? அனைத்து ஞானமும் அவருக்குள் உள்ளது. குழந்தைகளாகி நீங்களும் இந்த ஞானத்தை கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் கற்க வேண்டும். நான் செய்யும் செயல்களை மற்றவர்கள் பார்க்கும் போது அவர்களும் அவ்வாறே செய்வார்கள். நான் முரளியை கற்கவில்லை என்றால் மற்றவர்களும் கற்க மாட்டார்கள். அவர்களிடம் போலியான அகங்காரம் உள்ளது. ஆகவே மாயை மிக விரைவாக அவர்களை தாக்குகிறார். நீங்கள் ஸ்ரீமத்தை ஒவ்வொரு அடியிலும் பின்பற்ற வேண்டும். அவ்வாறில்லையேல் ஏதோ ஒரு பாவ செயல் இருக்கும். பல குழந்தைகள் தவறொன்றை செய்த பின்னர் தந்தைக்கு கூறுவதில்லை. அவர்கள் தங்களை முற்றாக அழித்து விடுகிறார்கள். நீங்கள் ஒரு தவறை செய்தால் மாயை உங்களை அறைந்து விடுகிறார். அவள் உங்களை ஒரு சத பெருமதியும் அற்றவர்களாக ஆக்குகிறார். நீங்கள் அகங்காரம் உடையவர்களாக ஆகும் போது மாயை உங்களை பல பாவ செயல்களை செய்வதற்கு தூண்டுகிறார். சகோதரர்களுக்கான நிர்வாக சபை ஒன்றை உருவாக்கும்படி பாபா ஒருபோதும் சகோதரர்களுக்கு கூறியதில்லை. நிர்வாக சபையில் ஒருவர் அல்லது இரு விவேகமான சகோதரிகள் இருக்க வேண்டும். அவர்களின் ஆலோசனைப்படி வேலைகளை மேற்கொள்ளலாம். கலசம் லக்ஷ்மியிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. அமிர்தம் கொடுக்கப்பட்ட போது யக்ஞத்தில் தடைகள் இருந்தது என நினைவு கூறப்படுகிறது. அவர்கள் பல வகையான தடைகளை ஏற்படுத்துகிறார்கள். அவர்கள் முழு நாளையும் அரட்டை அடிப்பதில் செலவிடுகிறார்கள். அது மிகவும் தீயதாகும். ஏதாவது நடந்தால் நீங்கள் அதனை தந்தைக்கு அறிவிக்க வேண்டும். தந்தை ஒருவரால் மாத்திரமே அனைவரையும் சீராக்க முடியும். நீங்கள் சட்டத்தை உங்கள் கைகளில் எடுக்கக்கூடாது. நீங்கள் தந்தையின் நினைவில் அமர்ந்திருக்க வேண்டும். தந்தையின் அறிமுகத்தை அனைவருக்கும் கொடுங்கள். அப்போது நீங்கள் அவ்வாறு ஆகுவீர்கள். மாயை மிகவும் பலம் வாய்ந்தவர். அவள் எவரையும் விட்டுவிடுவதில்லை. நீங்கள் உங்கள் செய்திகளை எப்போதும் தந்தைக்கு தெரிவிக்க வேண்டும். நீங்கள் வழிகாட்டல்களை பின்பற்ற வேண்டும். உண்மையில் நீங்கள் எப்போதும் வழிகாட்டல்களை பெறுகிறீர்கள். உங்கள் மனதில் உள்ள குறிப்பிட்ட உடையம் பற்றி பாபா விளங்கப்படுத்தும் போது உங்களுக்குள்ளே உள்ள ரகசியங்கள் அனைத்தும் பாபாவிற்கு தெரியும் என்று குழந்தைகளாகி நீங்கள் நினைக்கிறீர்கள். எவ்வாறாயினும் பாபா கூறுகிறார், இல்லை, நான் உங்களுக்கு ஞானத்தை மாத்திரமே கற்பிக்கிறேன். உங்களுக்குள்ளே உள்ள ரகசியங்களை தெரிந்து கொள்வது என்ற கேள்விக்கே இடமில்லை. ஆம், நீங்கள் அனைவரும் எனது குழந்தைகள் என்பது எனக்கு தெரியும். ஒவ்வொரு சரீரத்திலும் உள்ள குழந்தையும் என்னுடையவர். ஆனால் அது தந்தை ஒவ்வொருவரிலும் இருக்கிறார் என்று அர்த்தமல்ல. மக்கள் அனைத்தையும் தவறாக புரிந்துள்ளார்கள். தந்தை கூறுகிறார், ஆத்மாக்களாகிய நீங்கள் உங்கள் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். இது அத்தகைய இலகுவான விடயமாகும். உயிருள்ள ஆத்மாக்கள் அனைவரும் தங்கள் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். இருந்த போதும் அவர்கள் கடவுள் சர்வ வியாபி என்று கூறுகிறார்கள். இதுவே பெரிய தவறாகும். இதனாலேயே பாரதம் மிகவும் கீழே விழுந்துள்ளது. தந்தை கூறுகிறார், நீங்கள் என்னை அதிகளவு அவதூறு செய்தீர்கள். உங்களை உலகாதிபதிகள் ஆக்கிய ஒரே ஒருவரை நீங்கள் அவதூறு செய்தீர்கள். இதனாலேயே தந்தை கூறுகிறார், அதர்மம் தலை தூங்கும் போது நான் வருகிறேன். வெளிநாட்டவர்கள் சர்வ வியாபி என்ற நம்பிக்கையை பாரத மக்களிடமிருந்து கற்றுக்கொள்கிறார்கள். பாரத மக்கள் அவர்களிடமிருந்து சுயத்திறன்களையும் கற்கிறார்கள். அவர்களோ தவறான விடயங்களை கற்கிறார்கள். நீங்கள் ஒரே ஒரு தந்தையை மாத்திரம் நினைவு செய்வதுடன் அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். நீங்களே குருடர்களின் ஊன்றுகோள்கள். ஊன்றுகோளினால் பிறருக்கு பாதை காட்டப்படுகின்றது. அச்சா, இனிமேலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கிறோம். ஓம் சாந்தி.